முத்திரை கதைகளில் நேயர்கள் கேட்கவுள்ள சிறுகதை பருந்துகள். எழுதியவர் மாதவிக்குட்டி. தமிழில் மொழிபெயர்த்தவர் சுரா. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1934 பிறந்த மாதவிக்குட்டி புகழ்பெற்ற மலையாள பெண் கவிஞர் பாலாமணி அம்மாவின் மகள். கமலாதாஸ் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மாதவிக்குட்டி எழுதிய கவிதை தொகுப்புகள் வெளியாகி இருக்கின்றன. 1974 அவர் எழுதிய என் கதை என்ற சுயசரிதை பரபரப்பாக பேசப்பட்டது. 1955 தொடர்ந்து எழுதி வரும் மாதவிக்குட்டி சுமார் 40 நூல்களின் சொந்தக்காரர். அவர் எழுதிய சில கதைகள் திரைப்படங்களாகவும் வந்திருக்கின்றன. 3 ஆண் பிள்ளைகளின் அன்னையான மாதவிக்குட்டி இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு தன் பெயரை கமலா சுரையா என்று மாற்றிக்கொண்டார். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் பருந்துகள் சிறுகதை. அவள் முதல் தடவையாக அந்த பருந்தை பார்த்தபோது அது ஆகாயத்தில் கடலுக்கு மிகவும் மேலே அந்த அடர்த்தியான நீளத்தில் மெதுவாக வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்தது. அவளுடைய மனதிற்குள் கடுமையான ஒரு வெறுப்பு திடீரென்று வந்து நிறைந்தது. அதற்கான காரணங்களை அவள் தேடவில்லை. காரணங்களை தேடக்கூடிய ஒரு குணம் அவளிடம் இல்லாமல் இருந்தது. தன் உள்ளே தலைக்குள்ளோ நெஞ்சிற்குள்ளோ அல்லது சிவப்பு நிற நதியைப் போல ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நரம்புகளுக்குள்ளோ எங்கேயோ இருக்கும் மனம் ஓய்வே இல்லாமல் முனைவு கொண்டிருக்கும் அந்த மந்திரம் அதை பின்பற்ற மட்டும் அவள் படித்திருந்தாள். இந்த முகத்தை காதலி அது சொல்லி அவள் காதலித்தாள். எண்ணங்களால் மட்டுமல்ல, தன்னுடைய உதடுகளாலும் விரல் நுனிகளாலும் காதலித்தாள். இந்த நிமிடத்தை வெறு, இந்த பாம்பை வெறு, அவள் எப்போதும் அது கூறியபடி கேட்டாள். அப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க அவளுடைய உடல் அந்த சுதந்திர பிறவியின் அடிமையாக ஆனது. அதற்கு பிறகும் அவளுடைய உள்ளுக்குள் இருந்து எல்லையற்ற ஒரு ஆழத்திற்குள்ளிருந்து திருப்தியின்மையை காட்டும் முணுமுணுப்பு எழுந்து கொண்டிருந்தது. சுதந்திரம், அது சொன்னது, எனக்கு மேலும் மேலும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். தன்னுடைய மெலிந்த உடல் ஒரு கூடு என்பதையும் அதன் பலகைகளை நன்கு வளர்ந்த சிறகுகளை கொண்டு மோதி ஒரு உயிரினம் அதை உடைத்துவிட்டு வெளியே போக முயற்சிக்கிறது என்பதையும் அவள் உணர்ந்தாள். தன்னுடைய கழுத்து எலும்புகளின் மீது விரல் முனைகளை வைத்து அழுத்தியவாறு அவள் களைப்படைந்த குரலில் சொன்னாள், என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது. அவளுடைய கணவர் வாசித்து கொண்டிருந்த பேப்பர்களை தரையில் போட்டுவிட்டு அவளையே பார்த்தார். அந்த வார்த்தைகள் தலை வேதனையைப் போல அவரை பாடாய்படுத்தியது. என்னால் முடியாது. அவளுடைய மகள் சணலில் கட்டி இழுத்து கொண்டிருந்த சக்கர வண்டி திடீரென்று நின்றது. வேலைக்காரர்கள் பாத்திரங்களை சுத்தம் செய்வதற்கு மத்தியில் திடுக்கிட்டு தலையை திருப்பி அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டார்கள். அவளுக்கு எதனால் முடியாமல் போனது? அவள் வீட்டு வேலைகளை கூட செய்வதில்லையே. ஒரு விலை குறைவான ஆடையின் சுமையை கூட தாங்கக்கூடிய சூழ்நிலை அவளுக்கு இதுவரை உண்டானதில்லை. வெள்ளி பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்த பூந்தண்டுகளுக்கும் பட்டு தலையணைகளுக்கும் நடுவில் நின்று கொண்டு அவள் அந்த வார்த்தைகளை எதற்காக கூறினாள்? அன்று அவர்கள் யாருக்கும் அந்த கேள்விக்கு பதில் காண முடியவில்லை. ஆனால் பிறகு கொஞ்சம் பணத்தை கொடுத்தபுடன் நகரத்தின் மிகச்சிறந்த இதய நிபுணர்களில் ஒருவர் அந்த பதிலை அவர்களுக்கு பரிசாக தந்தார். வேறு என்ன, அவள் ஒரு இதய நோயாளி, அவ்வளவுதான். அவள் இனிமேல் படிகளில் ஏறக்கூடாது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களுக்கு எந்த சமயத்திலும் போகக்கூடாது. எப்போதும் ஓய்விலேயே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு சிறந்த ஒரு அறிவுரை! ஓய்வெடுக்க வேண்டும். பாத்திரத்தில் பறித்து வைத்த மலர்களைப் போல நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நாளை எதிர்பார்த்து பொறுமையுடன் மன அமைதியுடன் ஓய்வெடுக்க வேண்டும். அந்த அழகான வீடு ஒரு வளர்ப்பு தாயாக மாறியது. அது அவளிடம் முணுமுணுக்க கற்றுக்கொண்டது. தலையணைகள் இடப்பட்ட படுக்கைகள் அவளிடம் முணுமுணுத்தன. உட்காரு, ஓய்விடு. வராந்தாவில் போடப்பட்டிருந்த நாற்காலி சொன்னது, நிற்கக்கூடாது, இங்கு ஓய்விடு. அவள் ஓசை உண்டாக்காமல் அழுதாள். கண்ணீர் அவளுடைய மனதிற்குள் ஒரு மலையைப் போல விழுந்து கொண்டிருந்தது. பல நேரங்களில் அந்த விசாலமான வரவேற்பறையில் அங்குமிங்குமாக அவள் நடைபோட்டு கொண்டிருந்தாள். வேகமாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு அவசரத்துடன் தன்னுடைய வியர்த்து கொண்டிருந்த கால்களின் சலனத்தை இன்னொரு ஆளின் உதவி இல்லாமல் நிறுத்த தன்னால் முடியாது என்ற விஷயமும் அவளுக்கு தெரிந்திருந்தது. அந்த பைத்தியம் பிடித்த சலனம் ஓர் இயந்திர பொம்மையின் ஓட்டத்தை போல இருந்தது. வேறு சில நேரங்களில் நிலை கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு அவள் தன்னுடைய தலைமுடியை கோபத்துடன் வாரிக்கொண்டிருந்தாள். வாருவது வாருவது, பிறகும் கோபத்துடன் வாருவது. இறுதியில் அந்த தலை முடிச்சுருள்கள் உயிருள்ள பாம்புகளைப் போல அவளுடைய தோள்களை தொட்டு சீறி எழுந்து கொண்டு அந்த சிவந்த கன்னங்களில் மோதின. வேண்டாம், அவளுடைய கணவர் சொன்னார். என்ன இந்த சோர்வுடைய செய்தல்? அவளுடைய இந்த பழக்கம் சிரிப்பதற்கு பதிலாக ஹ என்று உச்சரிக்கும் குறும்புத்தனமான பழக்கம் புதிதாக அவளிடம் வந்து சேர்ந்திருந்தது. அது அவரை ஆழமாக வேதனை கொள்ளச் செய்தது. ஒரு காலத்தில் அதிகாலை பொழுதில் மெல்லிய வெளிச்சத்தை போல மென்மையாக இருந்த அவருடைய சிரிப்பு இப்படி வடிவம் எடுக்கும் அளவிற்கு என்ன நடந்தது? இந்த போலிச் சிரிப்பு, இந்த அவசரமான நடை, இந்த கோபத்துடன் தலைவாரும் செயல், இவை அனைத்தும் அவனவனை அழிப்பதற்காக அவள் தயார் பண்ணும் ஆயுதங்கள் தானோ? அவளை ஒரு தெய்வ விக்கிரகத்தைப் போல தன்னுடைய எல்லா வசதிகளையும் கொண்ட வீட்டில் பிரதிஷ்டை செய்து என்றென்றும் வழிபட அவர் தயாராக இருந்தார். ஆனால் அவளுக்கு ஒரு விக்கிரகத்தினிடம் இருக்கும் அமைதியான குணம் இல்லை. அவள் அங்கும் இங்குமாக நடந்தாள். ஜன்னல் கதவுகளின் திரைச்சீலைகளை இழுத்து நகர்த்தினாள். ஆகாயத்தை பார்த்து நீண்ட பெருமூச்சை விட்டாள். வராந்தாவின் பலகைகளில் பலத்துடன் மிதித்தாள். கடலில் இருந்து காற்று வீசும்போதெல்லாம் வார்த்தைகளை பொறுக்கி எடுக்க முடியாத சில பாடல்களை பாடினாள். அப்படியே வருடங்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. அவளுடைய மகள் நல்ல உடல் நலத்தை கொண்ட ஒரு 16 வயது பெண்ணாக இருந்தாள். மெலிந்து காணப்பட்ட அழகான தாய், சிறிய ரோமங்கள் உள்ள கன்னங்களையும் சதைப்பிடிப்பான கைகளையும் கால்களையும் கொண்டிருந்த மகளை பார்த்து பல விஷயங்களை சிந்திக்க ஆரம்பித்து விடுவாள். அவள் எப்படிப்பட்ட குணத்தை கொண்டவளாக இருக்கிறாள்? தன்னிடம் மட்டுமல்ல, அவளுடைய தந்தையிடம் கூட சிறிதும் நெருங்கி பழகுவதில்லை. நீ உஷாவின் வீட்டுக்கு போய் குளிக்கலாம்ல? மகள் தலையை ஆட்டுவாள். தாய்க்கு மெல்லிய கோபம் வரும். அதற்கு பிறகும் அவள் கேட்பாள், உனக்கு தோழிகள் யாரும் இல்லையா? எப்போதும் இங்கே உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதா? மகள் எழுந்து தன்னுடைய படுக்கை அறைக்கு செல்வாள். சில நேரங்களில் வரவேற்பறையில் விருந்தாளிகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து பல விஷயங்களையும் பற்றி பேசவும் சிரிக்கவும் செய்யும் தாய் திடீரென்று மகளை நினைப்பாள். பிறகு அவள் உள்ளே சென்று மகளின் அறை கதவை தட்டுவாள். கதவை திறக்கும்போது அந்த பெண்ணின் கன்னத்தில் மைக்கரைகள் இருக்கும், நகத்திலும் மை இருக்கும். தாய் கூறுவாள், லீலா, நீ முன்னறையில் வந்து உட்காரியா? நான் அவர்களிடம் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மகள் தலையை ஆட்டுவாள். வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றேன். இந்த கூச்சம் உனக்கு நல்லதில்லை, அதை மாற்றணும். எதற்கு? தாய் திரும்பிச் செல்வாள். இரவு நேரத்தில் மகள் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் அறைக்குள் ஒரு திருடியைப் போல ஓசை உண்டாக்காமல் சென்று நிலவில் மூழ்கி அந்த முகத்தையே அவள் பார்த்து கொண்டு நின்றிருப்பாள். ஒரு முறை அவள் பாய்ந்தோடி கொண்டிருந்த பாசத்தை அடக்கி நிறுத்த முடியாமல் அந்த பெண்ணின் பாதங்களை முத்தமிட்டாள். பாசம் மட்டுமாது, அல்லது குற்ற உணர்வா? அவளாலேயே அந்த கேள்விக்கு சரியான பதிலை காண முடியவில்லை. தான் தன் மகள் மீது பாசம் வைத்திருக்கவில்லையா? தன் இதயம் எந்த சமயத்திலும் அந்த பெண்ணிடம் கீழ்ப்படிந்து நடந்ததில்லையா? பாசம், உண்மையிலேயே தான் பாசம் வைத்திருந்தது யார் மீது? தான் பிறந்தவுடன் மரணத்தை தழுவிய தாயிடமா? 15 வயதிலேயே ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்து கொடுத்து திருப்தியடைந்த தந்தையிடமா? இல்லை, ஒருவேளை தன் இதயம் அதன் தேவைகளை மறந்துவிட்டு தரிசாக கிடந்து கொண்டிருக்க வேண்டும். என் செல்ல மகளே, அவள் அந்த கால்களை இறுக கட்டி பிடித்து கொண்டு அழுதாள். என்னை மன்னிச்சிடு, எனக்கு எப்படி அன்பாக இருப்பது என்பதை சொல்லிக்கொடு. மகள் அசையவில்லை, கண்களை திறக்கவே இல்லை. ஆனால் மறுநாளிலிருந்து அவள் தன்னுடைய படுக்கையறையின் கதவை பூட்டத் தொடங்கினாள். அந்த பூட்டப்பட்ட கதவு தாயின் இதயத்தை ஒரே அடியாக நொறுங்கச் செய்தது. அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் சந்திக்கும்போது கண்கள் ஒன்றோடொன்று சந்திப்பதில்லை. தேர்வு முடிவுகள் வெளியான போது மகள் மிகவும் தூரத்திலிருந்த இன்னொரு நகரத்தில் இருந்த கல்லூரியில் சேர்ந்தாள். ஹாஸ்டலுக்கு பெட்டிகளுடன் செல்லும் மகளை வழி அனுப்பியவாறு தாய் சொன்னால், எல்லா வாரமும் எனக்கு கடிதம் எழுதணும். தொடர்ந்து தாயின் கையை பிடித்து குலுக்கிய அந்த பெண் கேட்டிற்கு அருகில் சிவந்த கண்களுடன் நின்று கொண்டிருந்த வயதான வேலைக்காரி கிழவியை கட்டிப்பிடித்து கொண்டு விடைபெற்றாள். தாயின் தொண்டையில் ஒரு பதபதைப்பு உண்டானது. தான் தலை சாய்ந்து தரையில் விழப்போவதைப் போல அவளுக்கு தோன்றியது. அவள் மெதுவாக சுவர்களை பிடித்து நடந்து கொண்டே படுக்கையறைக்குள் போய் விழுந்தாள். மங்களான வெளிச்சத்தில் நீரைப் போல ஒளிர்ந்து கொண்டிருந்த நிலை கண்ணாடியிடமும் உயிரற்ற மலர்களிடமும் தன்னுடைய சில்க் தலையணையிடமும் அவள் கெஞ்சினாள், என் மீது அன்பு செலுத்து, தயவு செய்து என் மீது அன்பு செலுத்து. இப்படியே நாட்கள் கடந்து சென்றன, மாதங்கள் கடந்தன. அவளுடைய உடலில் சற்று சதை பிடித்தது. ஆனால் அந்த கண்கள் மேலும் பெரிதாயின, உதடுகள் வெளிரி போய் காணப்பட்டன. அவள் முகத்தில் இளஞ்சிவப்பு நிற சாயங்களை தேய்த்து அழகை அதிகப்படுத்தினாள். அந்த கண்ணாடிக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு அவள் தன்னுடைய கணவரிடம் கேட்டாள், நான் அழகிதானே? அவர் எதுவும் சொல்லவில்லை. அவளுடைய நடவடிக்கைகளில் மனக்குழப்பத்தின் அடையாளங்கள் இருப்பதை அவர் கண்டுபிடிக்க தொடங்கியிருந்தார். அவள் கூறிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் 30 வயதை தாண்டிய ஒரு பெண் கூறக்கூடிய வார்த்தைகளா? எனக்கு பயமாக இருக்குது, என் மீது யாருக்கும் அன்பு இல்லை, எனக்கு தூங்கிறதுக்கு பயமாக இருக்குது. இப்படி சிறிய குழந்தைகளைப் போல ஒவ்வொன்றையும் புலம்பிக் கொண்டு அவள் நாட்களை கடத்தி கொண்டிருந்தாள். விடுமுறையில் வீட்டிற்கு வந்த மகளுடன் சேர்ந்து தோட்டத்தில் இருந்து கொண்டு தந்தை தளர்ந்து போன குரலில் சொன்னார், உன்னுடைய தாய்க்கு சோர்வே இல்லாத காலம், இடையில் அவ்வப்போது வெளியே போவதுண்டு. போன சனிக்கிழமை திரைப்படம் பார்க்க போனாள். அம்மாவா? மகள் ஒரு செடியின் இலைகளை பிடித்து இழுத்துக்கொண்டே சிரித்தாள். அப்பா, நீங்கள் வற்புறுத்தி அழைச்சிட்டு போயிருப்பீங்க, அப்படித்தானே? நானா? நான் எங்கேயும் போகலை. 3 மாதங்கள் இந்தியாவில் இருப்பதற்காக வந்திருக்கும் அந்த ஃபிலிப்பினோவை பற்றி நான் சொன்னேன்ல, அவன்தான் அம்மாவை கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போனான்.
அப்படியா?
அதற்கு பிறகு சில நிமிடங்களுக்கு அவர்கள் ஒருவரோடொருவர் எதுவும் பேசவில்லை. தோட்டக்காரன் ஒரு மூலையில் நின்று கொண்டு ஒரு கரையைப் போல வளர்ந்து விட்டிருந்த மருதாணி செடிகளின் மேற்பகுதிகளை பெரிய கத்தியால் வெட்டி கொண்டிருந்தான்.
அப்பா, உங்களுடைய அசோகா மரம் வளர்ந்து வருகிறது இல்லையா?
மகள் கேட்டாள். தந்தை புன்னகைத்தார்.
நான் நல்ல மழை பெய்த நாட்களில் அந்த செடியை ஒரு பந்தலுக்கு கீழே நிற்கச் செய்து மேலே கேன்வாஸ் இட்டேன்.
அந்த வகையில் மாலை நேரத்து பொன்னிற வெயிலில் அவர்களுடைய தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு மரங்களை பற்றியும் மலர்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்த போதுதான் குல்டியானோ என்ற மனிதனை லீலா முதல் முறையாக பார்த்தாள். அவன் கேட்டை கடந்து அவர்களை பார்த்தவாறு ஒரு நிமிடம் அசைவே இல்லாமல் நின்றிருந்தான். தொடர்ந்து தன்னைத்தானே சுய உணர்விற்கு கொண்டு வருவதைப் போல தலையை தட்டியவாறு புன்னகைத்தான்.
வாங்க குல்டியானோ, தந்தை சொன்னார். வாங்க, என் மகளிடம் அறிமுகமாகிக் கொள்ளுங்கள்.
அவன் புல்பரப்பின் வழியாக அகன்ற காலடிகளுடன் நடந்தான். பிப்பைன் தீவைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த அளவிற்கு உயரம் இருக்கும் என்று லீலா நினைத்திருக்கவில்லை. சிறிய கண்களையும் வட்டமுகத்தையும் சிறிய சதைப்பிடிப்பான கைகளையும் கால்களையும் கொண்ட ஒரு மஞ்சள் நிறத்தோலை கொண்ட மனிதனைத்தான் அவள் எதிர்பார்த்திருந்தாள். அவள் அவனுடைய முகத்திலிருந்து தன்னுடைய கண்களை பதைப்பதைப்புடன் பின்னோக்கி எடுத்து தன் வலது கையை நீட்டினாள். தன்னுடைய உள்ளங்கை காரணமே இல்லாமல் வியர்த்து கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தாள். உரையாடி கொண்டிருப்பதற்கு மத்தியில் பல தடவை குல்டியானோ மேலே வராந்தாவை நோக்கி பார்ப்பதை லீலா பார்த்தாள். சற்று நேரம் தாண்டியதும் அவன் எழுந்து நின்று உரத்த குரலில் அழைத்தான், இந்திரா கீழே வாங்க. தாயின் படுக்கையறைக்குள்ளிருந்து அந்த புகழ்பெற்ற உரத்த சிரிப்பு சத்தம் கேட்டது. அந்த அளவிற்கு இனிமையாக, அந்த அளவிற்கு லாவகத்துடன் சத்தம் போட்டு சிரிக்க முடிந்த தன் தாய் மீது லீலாவிற்கு கடினமான பொறாமை தோன்றியது. தாயின் வசீகர சக்திகளுக்கு எந்த சமயத்திலும் குறைவு என்பதே இருக்காதா? எப்போதும் வரவேற்பறையில் பொன்னை போல மின்னிக் கொண்டிருக்கும் தன்னுடைய தாயின் அருகில் ஒரு போலி நகையைப் போல அவமான சுமையை சகித்து கொண்டு தான் வாழ வேண்டியதிருக்குமோ? அவளுடைய கை நகங்கள் பிரம்பு நாற்காலியின் கைகளில் அழுத்தின. அவளுடைய தாய் நீல நிற பட்டுப்புடவையின் ஒவ்வொரு மடிப்புகளுடனும் பேசிக்கொண்டே நடந்து வந்தபோது குல்டியானோ ஒரு குழந்தையின் உற்சாகத்துடன் எழுந்து நின்றான். அவளுடைய அன்னைக்கு நாற்காலியை இழுத்து போடும்போதும் தாயின் தலைக்கு பின்னால் பட்டு தலையணையை வைக்கும்போதும் அவனுடைய கைகள் சற்று நடுங்குவதை லீலா கண்டுபிடித்தாள். அதன் அர்த்தம் என்ன? அவனும் அவளுடைய தாயை வழிபட ஆரம்பித்து விட்டானா?
ஓ அப்பாவி மனிதர்களே என்று கூற வேண்டும் போல அவளுக்கு இருந்தது.
கண்களை விழித்து பாருங்க, இந்த பவுடர் பூசிய சாயம் தேய்ந்திருக்கும் பெண் ஒரு தேவதையல்ல, சுயநலம் கொண்ட ஒரு பெண், அவ்வளவுதான். அவளுக்கு இதய நோயும் இல்லை, அவளுக்கு அழகும் இல்லை. அவளுடைய இதயத்தில் வேறு யாருக்கும் இடமில்லை. ஆனால் லீலா பேசாமல் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கைகளின் நகங்களை கடித்து கீழே உதிர்த்தாள். விரல் நுனிகளில் ஆழமாக பதிந்திருந்த மை தோய்ந்த தன்னுடைய கை நகங்களை. அன்றைய நாளின் நிறமே நீளமாக இருந்தது.
ஆகாயத்தில் தனியாக நின்றிருந்த மேகத்துண்டை நீக்கினால் கண்கள் போய்சேரும் எல்லா இடங்களிலும் நீல நிறம்தான் தெரிந்தது. நீல ஓரங்களை கொண்ட நீலக்கடல், நீல நிற புடவை, நீல நிற சங்கு மலர்கள்.
பாருங்க என்னுடைய பருந்து,
அவளுடைய தாய் சொன்னால் எல்லோரும் மேலே பார்த்தார்கள். அந்த பறவை ஒரு நடன பெண் தன்னுடைய கைகளை விரித்திருப்பதைப் போல சிறகுகளை விரித்து கொண்டு ஆகாயத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்தது. முதலில் சிறிய வட்டங்கள், பிறகு பெரிய வட்டங்களாக ஆயின. பிறகு ஆகாயத்தை தன்னுடைய பலம் கொண்ட சிறகுகளால் கிழித்தவாறு அது தூர தூரமாக எங்கோ பறந்து சென்றது. அதன் அழுகை சத்தம் நீண்ட நேரம் லீலாவின் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் நான் அதை பிடிப்பேன், அவருடைய அன்னை சொன்னாள்.
எதற்கு?
குல்டியானோ அவருடைய தாய்க்கு அருகில் நகர்ந்து உட்கார்ந்து கொண்டு மீண்டும் கேட்டான்,
எதற்கு அந்த பருந்தை எதற்காக பிடிக்க வேண்டும்?
அதை என்னுடைய வராந்தாவில் இருக்கும் கம்பிகளில் நான் கட்டி போடணும், ஒரு கைதியைப் போல. நான் அதை வெறுக்கிறேன்.
வெறுக்கப்படுபவர்களை பிடித்து கொண்டு வந்து கைதிகளாக எதற்காக்க வேண்டும்?
அன்பு கொண்டவர்களை கட்டி போட்டதில் திருப்தியடைய முடியவில்லையா? அவருடைய தாய் எழுந்து நின்றாள்.
எனக்கு முடியலை, நான் மேலே போய் படுக்கட்டுமா?
யாரும் தடுக்கவில்லை. தடுத்தால் நிற்கக்கூடிய ஒருத்தி அல்லாவள் என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். மிஸ்டர் குல்டியானோவிற்கு, என் பிரியமான பெப்பே, நான் உன்னை நம்புவதற்கு எந்த அளவிற்கு முயற்சிக்கிறேன் என்பதற்கான ஆதாரம்தான் இந்த கடிதம். இதோடு சேர்த்து நான் என்னுடைய வாழ்க்கையையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். எனினும் எனக்குள்ளிருந்து விவேகத்தை விடாத ஏதோ ஒன்று என்னிடம் முணுமுணுக்கிறது. இப்போது செய்வது ஒரு தவறு என்று, ஆனால் தவறுகளை பற்றி நான் எதற்கு நினைத்து பார்க்க வேண்டும்?
உன்னை காதலிக்க தொடங்கியதுதானே எனக்கு உண்டான பைத்தியம் பிடிக்க செய்த தவறு.
இனி என்னவெல்லாம் நடக்கும்? நீ என்னை பற்றி மற்றவர்களிடம் சொல்லி என் பெயர் கேலிக்கு உரியதாக தாழ்ந்து போய்விட்டாலும் கூட எனக்கு அவமானங்களின் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழி தெரியும். நீ தந்த கடிகாரத்தை கலட்டி வைத்துவிட்டு அந்த இடத்தில் இருக்கும் நரம்புகளை துண்டிப்பது எவ்வளவு எளிதான ஒரு தப்பித்தல். என்னுடைய வாழ்க்கையில் முதன்முறையாக நான் காதலை உணர்கிறேன். நான் நினைத்திருந்ததைப் போல ஒன்றும் இது இல்லை. இதை எதிர்த்து நிற்பதற்கான பலம் எனக்கு இல்லாமல் போயிருக்கிறது. கால்கள் இறங்கி செல்லும் ஒரு சதுப்பு நிலத்தில் வந்து நான் சிக்கிக்கொண்டதைப் போல எனக்கு தோன்றுகிறது. என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும்? நீ பிடித்து இழுத்து கொண்டு போகும் அந்த அடித்தட்டை நோக்கி தாழ்ந்து தாழ்ந்து போவதை தவிர நான் உன்னை காதலிக்கிறேன். கவலையின் ரேகைகள் தெரிந்து கொண்டிருக்கும் உன்னுடைய சிறிய கண்கள், என் காதுகளில் நீ முணுமுணுத்து கொண்டிருந்த அந்த வார்த்தைகள், என் உடம்பெங்கும் ஓடிக்கொண்டிருந்த அந்த மினுமினுப்பான விரல் நுனிகள், எல்லாம் எல்லாம் என் செல்லமே, நீ என்ன ஒரு பாம்பா? மார்போடு சேர்ந்து சுருண்டு படுத்து கொண்டு நீ கொல்ல புறப்பட்டிருக்கிறாயா? காடுகளில் பெரிய மரங்களுக்கு மத்தியில் ஓடித்திருந்த ஒரு மிருகமானி, உனக்கு வேதனையை தர மட்டும்தான் தெரியுமா? நான் இந்த சக்தியை வேறு எங்கும் பார்த்ததில்லை. நீ என்னை தொடும்போது வெறும் புனிதமான வழிபாடாகவே நீ தெரிகிறாய். இவை அனைத்தும் ஒரு நடிப்பு மட்டுமே என்றால் நான் அந்த நடிப்பிற்காக நன்றி கூறுகிறேன். நீ என்னை பார்த்தவாறு அசாதாரணமான ஒரு அழுகையுடன் என்னை கட்டிப்பிடித்து அணைக்கும்போது நான் என்னை பற்றிய நினைப்பையே மறந்து விடுகிறேன். என்னுடைய அனைத்து வெட்கங்களையும் மறக்கிறேன். வெட்கத்தின் ஒரு எல்லை கூட என்னுடைய உடலில் எஞ்சி இருக்கவில்லை. மிக சிறந்த ஒரு பாடகனின் கையில் சிக்கிய ஒரு வீணைக்கு ஒருவேளை என்னுடைய அனுபவங்கள் புரிந்திருக்கலாம். பெப்பே, என் பிரியமான பிரியமான பெப்பே, நீ என்னை வெறுமனே விட்டிருக்கலாமே. பூக்களுடனும் புத்தகங்களுடனும் நான் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்திருப்பேன் வேதனை தெரியாமல். நீ என்னுடைய இதயத்தை ஒரு குழந்தையின் இரக்கமற்ற தன்மையுடன் தட்டி பறித்து விட்டாய். அதற்கு பிறகு நீ என்னிடம் விடைபெற்று போவதற்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறாய். உனக்கு இது இன்னொரு லாபம் மட்டுமே. உன் இதயம் அணிந்து கொண்டிருக்கும் அந்த மண்டையோடுகளின் மாலையில் சேர்ப்பதற்கு இன்னொரு மரணம். ஆனால் என்னுடைய இதயம் சிறகற்ற பறவையைப் போல கிடந்து துடிக்கிறது. அது கடவுளிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில்களே இல்லை. சிறகுகளின் சத்தம் கேட்கவில்லையா? முடிவே இல்லாமல் நீண்டு நீண்டு போய்கொண்டிருக்கும் அந்த சிறகடிப்புகள் வேதனையின் அர்த்தமில்லாத தேவையற்ற அந்த சிறிய அழுகை சத்தங்கள். நீ ஒரு கடிதத்தை விருப்பப்பட்டாய், அது இதோ. இதனால் உனக்கு என்ன பயன்? ஒருவேளை நீ சிரிக்கும் உதடுகளை கொண்ட உன்னுடைய சம வயதுக்காரர்களிடம் காட்டலாம். உங்களுடைய வார்த்தைகள் என் பெயரை குத்தி காயப்படுத்தலாம். நீ எப்போதும் வளர்ச்சியடையாத ஒரு குழந்தையே. ஆனால் என்னுடைய இந்த வேதனையும் உன்னுடைய இன்னொரு விளையாட்டு பொம்மையாக மட்டுமே இருக்கும். காதலுடன் சொந்தம், இந்திரா. கடிதத்தை வாசித்து முடித்தபோது தன்னுடைய கண்கள் திடீரென்று ஈரமாக போகின்றன என்று அவனுக்கு தோன்றியது.
ச்சே, எந்த அளவிற்கு கேவலமான ஒரு மனிதனாக இருக்கிறோம்!
தான் எதற்கு இந்த அளவிற்கு பேரழகு படைத்த ஒரு பெண்ணை இவ்வளவு வேதனைப்படை செய்திருக்க வேண்டும்? உரலுக்குள் தலையிட்டதை போன்ற ஒரு தோணல். அவன் வேகமாக குளித்து முடித்து ஆடைகளை மாற்றி கோட்டில் ஒரு சிவப்பு நிற மலரை அணிந்து வெளியேறினான். வால்காவில் அந்த இரவு வேளையில் ஆட்கள் அதிகமாக இல்லை. அவன் தூணுக்கு அருகிலிருந்த ஒரு மேஜைக்கு அருகில் அமர்ந்து உணவை வரவழைத்தான். அவனுடைய இடப்பக்கத்தில் பத்தடிகள் தாண்டி இரண்டு கைகளிலும் மைக்ரோஃபோனை பிடித்து கொண்டு ஓர் அழகான பெண் பாட்டு பாடிக்கொண்டிருந்தாள். பாடலுக்கேற்றபடி இடுப்பையும் தோள்களையும் குலுக்கும் போதெல்லாம் அவருடைய பொன் நிறத்தில் இருந்த மேலாடை மினுமினுத்து கொண்டிருந்தது. ஓ என்னை விட்டு போகாதே என்று அவள் ஆங்கிலத்தில் பாடிக்கொண்டிருந்தாள். வரப்போகும் இரவிற்கு நான் பயப்படுகிறேன். அவருடைய குரல் ஒரு சங்கை போல முழங்கி கொண்டிருந்தது. குல்டியானோ சற்று வெறுப்புடன் அவளிடமிருந்து பார்வையை விலக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான். இடையில் அவள் அவ்வப்போது அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக நடந்து கொண்டிருந்தாள். அறையின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த இரண்டு ஆப்பிரிக்க மாணவர்கள் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் மிகுந்த ஈடுபாட்டுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். குல்டியானோ உணவு சாப்பிடுவதற்கு மத்தியில் அவ்வப்போது தன்னுடைய பாக்கெட்டிற்குள் கையை விட்டு அந்த கடிதத்தை தொட்டு பார்த்து கொண்டே இருந்தான். பக்கத்து மேஜைக்கு உணவு சாப்பிடுவதற்காக வந்த இளைஞர்களுக்கிடையே இருந்த ஒரு சிவப்பு நிற பாவாடை அணிந்த கோவாவைச் சேர்ந்த பெண் அவனை சுட்டிக்காட்டி ஒரு உயிரற்ற வெறும் சிரிப்பை உதிர்த்தாள். அவன் அது எதையும் கண்டுகொள்ளவே இல்லை. அதை பற்றி கேட்கவும் இல்லை. நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகள் ஒரு சோர்ந்து போன இதயத்தின் துடிப்புகளைப் போல அவனை பாடாய் படித்து கொண்டிருந்தன. என் அறைக்குள் இருள் பரவத் தொடங்கிவிட்டது. ஓ ஓ ஓ என்னை விட்டு போகாதே பாடையை பாடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய மார்பவங்களின் அசைவுகளை பார்த்து கொண்டே குல்டியானோ நினைத்தான், எனக்கு என்னவோ நடந்திருக்கு, இது காதலாக இருக்குமோ? பாடகி பாடலை நிறுத்திவிட்டு அவனுடைய மேஜையின் வழியாக நீர் குடிப்பதற்காகவோ வேறு எதற்காகவோ உள்ளே சென்றாள். போகும்போது அவனை பார்த்து சிவந்த உதடுகளை நீட்டி சிரித்தாள். அவன் வெறுப்புடன் எழுந்து வால்காவின் கதவை தள்ளி திறந்து தெருவின் மங்கலான இருட்டுக்குள் நடந்தான். இல்லை, நான் முடிவு செய்தாகிவிட்டது. அவன் தன் தோள் மீது தலையை சாய்த்து படுத்திருந்த பெண்ணிடம் சொன்னான், ஒன்று நீ என்னுடன் மணிலாவிற்கு வரணும், இல்லாவிட்டால் என் முட்டாளே நீ என்ன சொல்கிற, மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இருக்கும் ஒரு கத்தோலிக்க மத நம்பிக்கையாளனிடம் நான் வீட்டையும் குடும்பத்தையும் உதறிவிட்டு வருவதா? அவன் அவளுடைய உள்ளங்கையை விரல் நுனிகளால் செல்லமாக வருடினான். சரிதான், நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு இதை வேண்டாம் என்று கூற முடியவில்லை. எதை? இந்த காதலை. என் பாவம், அப்ராணி குழந்தை, அவள் முணுமுணுத்தாள். அன்றிரவில் தன்னுடைய கண்ணாடிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு தலைமுடியை வாரும்போது இந்திரா அறையின் கதவுக்கு அருகில் தயங்கியவாறு நின்று கொண்டிருந்த தன் மகளின் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தாள். என்ன லீலா? அவள் திரும்பி பார்க்காமல் கேட்டாள். நான் ஒரு விஷயம் சொல்லணும்.
என்ன?
நான் இன்னைக்கு சாயங்காலம் கடற்கரைக்கு நடப்பதற்காக போயிருந்தபோது உங்களை பார்த்தேன். உங்களையும்
குல்டியோனாவையும், அப்படி தானே?
ஆமாம். லீலாவின் முகம் மிகவும் வெளிரி போயிருந்தது.
பார்த்துட்டல்ல, நாங்கள் பேசி கொண்டிருந்ததையும் ஒருவேளை கேட்டிருக்கலாம். அதனால் இனிமேல் கூறுவதற்கு எதுவும் இல்லையே.
நான் எதையும் மறைத்து வைக்க கற்றுக்கொள்ளவில்லை லீலா.
அம்மா, நீங்கள் எதற்காக அந்த ஆளை ஏமாத்துறீங்க?
ஏமாத்துறேனா?
ஆமாம். அவளுடைய குரல் திடீரென்று கனமானது.
அப்பாவை ஏமாற்றினது மாதிரியே ஏமாத்துறீங்க. காதலிக்கிறதா சொல்லி அடிமையாக்குறது.
நான் அப்பாவை ஏமாற்றினேனா?
இல்லை மகளே, நான் எந்த ஒரு சமயத்திலும் அவரிடம் காதலிக்கிறதா சொன்னதே இல்லையே.
நான் பொய் சொன்னதில்லை, நீ நம்பலை, அப்படித்தானே?
மோசமான பெண்.
அப்படி சொல்லாத லீலா.
நீங்கள் மோசமான பெண் தான். உங்ககிட்ட மோசமான விஷயங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த உடல்நலக்குறைவும் இந்த அழகும் இந்த வாழ்க்கையும் எல்லாமே பொய்யானவை. உங்களுடைய வாழ்க்கைக்கு 10,000 முகங்கள் இருக்கின்றன. நீங்கள் இறக்கணும்னு கூட நான் வேண்டிக்கிறேன்.
ஆமாம், இறக்கணும்னு, இறந்து போகணும்னு.
அவள் தரையில் அமர்ந்து தன்னுடைய தலையை முழங்கால்களுக்கு மத்தியில் வைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். இந்திரா தன்னுடைய தலைமுடியை வேகமாக கட்டி முடித்து ஸ்டூலை விட்டு எழுந்தாள். அவள் தன் மகளின் தோள்களை கட்டி பிடித்து கொண்டே கேட்டாள்,
உனக்கு என்ன ஆச்சு?
தொடாதீங்க, தொடாதீங்க. லீலா அழுதாள். என்னை தொடக்கூடாது. இனிமேல் நான் உங்கள் முகத்தை பார்க்கவே விரும்பலை.
இதுவரை நான் எல்லாவற்றையும் பொறுத்துக்கிட்டேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆடைகளை மட்டும் அணிந்தேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினேன். நீங்கள் அழைக்கும் போது வருவேன், போக சொல்கிறப்போ போவேன். நீங்கள் என் தாய் இல்லை, எஜமானி. எனக்கு வாழ்கிறதுக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு சுதந்திரம். அவருடைய அழுகை சத்தம் மேலும் அதிகமானது. இந்திராவளை முத்தமிட்டவாறு கேட்டால், நீ அந்த ஆளை காதலிக்கிற அப்படித்தானே? லீலா தலையை குலுக்கினாள். இனிமே நீ அந்த ஆளை பார்க்கக்கூடாது. அந்த ஆள் இங்கே வந்தால் நீ உன்னுடைய அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. என்னால் பார்க்காமல் இருக்க முடியாது, நான் அவரை காதலிக்கிறேன். நான் எப்போதும் எப்போதும் அவரை பற்றி மட்டுமே நினைக்கிறேன். நீ இதையெல்லாம் மறந்துடுவேன், நீ சின்ன குழந்தை. இந்த வயதில் உனக்கு காதல் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கொஞ்சம் பெரியவளானால் பிறகு காதலை மறக்க நமக்கு சக்தி இல்லாமல் ஆயிடும். வாழ்க்கையின் அர்த்தமே அதுதான் என்றாகிவிடும். ஒரு ஆணின் சிரிப்பு, ஒரு பார்வை. அம்மா, என்ன, நான் அவரோட மனைவியாகணும். சே லீலா, நீ எப்படியெல்லாம் முட்டாள்தனமாக பேசிகிட்ருக்க. அந்த ஆளுக்கு மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வரக்கூடாதா? முடியாது. அந்த ஆளின் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மத்தியில் விவாகரத்து என்ற ஒரு விஷயம் இல்லை. அம்மா, நான் என்ன செய்யணும்? லீலா தன் தாயின் கால்களை கட்டிப்பிடித்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். திறந்திருந்த ஜன்னல் வழியாக ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த பருந்தை இந்திரா பார்த்தாள். மகளே, அந்த பருந்தை பாரு, நாம் அதை பிடிக்கணும். பிறகு அதை வராந்தாவில் சங்கிலியில் கட்டி போடணும். பிறகு அதை பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தி இறுதியில் கொல்லணும், சரியா? லீலா பயத்துடன் தன் தாயின் முகத்தையே பார்த்தாள். அவள் திடீரென்று பிடியை விட்டு அறைக்கு வெளியே ஓடினாள். அன்னை அழகாக குலுங்கி குலுங்கி சிரித்தாள். இந்தியாவிலிருந்து திரும்பி வருவதற்கு முந்தைய நாள் குல்டியானோ ஒரு கேமராவை எடுத்துக்கொண்டு அவர்களின் வீட்டிற்கு சென்றான். அவனுடைய முகம் எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாமல் இருந்தது. கேமராவை விட்டு கண்களை உயர்த்துவதற்கே அவன் தயங்கினான். தேநீருக்கு பிறகு அவன் சொன்னான், இனி தோட்டத்திற்கு சென்று சில புகைப்படங்கள் எடுப்போம். லீலா, நீயும் இருக்கணும். தன்னுடைய தலைமுடி சுருள்களுக்குள் கை விரல்களை செலுத்தியவாறு கவலையுடன் நின்றிருந்த லீலா தலையை ஆட்டினாள். லீலா, நீ இல்லாமல் சரியாக இருக்காது. என் புகைப்படம் வேண்டாம். அது ஏன்? அம்மாவின் அருகில் அமர்ந்திருக்கிற ஒரு புகைப்படம். அப்படி ஒரு புகைப்படம் வேண்டாம். என்ன வேண்டாம்? அவள் தன் கை நகங்களை கடித்துக்கொண்டே அழுகையை அடக்க முயற்சித்து கொண்டிருந்தாள். அவளுடைய தாய் கணவனிடம் என்னவோ கூறி சிரித்து கொண்டிருந்தாள். அன்று தோட்டத்தில் அவள் தந்தை கண்களை மூடிக்கொண்டு தூங்கத் தொடங்கியவுடன் குல்டியானோ தீவிரமான விஷயங்களை நோக்கி பேச்சை திருப்பினான். லீலா புல்லில் அமர்ந்தவாறு கடலின் வெள்ளை நிற கரையை பார்த்து கொண்டிருந்தாள். நம்பிக்கை இல்லை என்றால் அங்கு உண்மையான காதல் இல்லை என்று நான் நினைக்கிறேன். குல்டியானோ சொன்னான், அது உங்களால் காதலை பற்றி புரிந்து கொள்ள முடியாததால் தோன்றுகிற விஷயம். வேறு எந்த உணர்ச்சியையும் தொட்டு உரசி கொண்டு அது நிற்கவில்லை. அது கலப்படமில்லாத, நட்பு இல்லாத தனிமையாக இருக்கும் ஒன்று. அது புனிதமானது. அது வேறு எந்த பாடத்தையும் படிக்க வேண்டியதே இல்லை. தன் தாயின் குரலில் கண்ணீரின் வெளிப்பாடு இருக்கிறதோ என்று லீலா சந்தேகப்பட்டாள். ஏய், இல்லை. அவள் என்ன அழகாக இருக்கிறாள்! மலர்களின் இதழ்கள் காற்றில் பறந்து விடுவதைப் போல அவளுடைய புன்சிரிப்பு தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. எனக்கு அது எதுவும் புரியவில்லை. எவ்வளவோ பழமையான இயல்பான ஒரு விஷயம் அன்பு. காதல் என்பதுதான் தன்னுடைய கருத்து. ஒருவனை காண வேண்டும் என்று தோன்றுவது, ஒருவனுக்காக தன்னையே சமர்ப்பிப்பது. அப்படிப்பட்ட அன்பை மட்டுமே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவனுடைய வார்த்தைகள் வெறுப்பு கலந்தவையாக இருந்தன. மாலை நேர வெளிச்சத்தில் அவனுடைய உடல் யானையின் தந்தத்தால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிலையைப் போல அழகாக இருந்தது. லீலா கண்களை எடுக்காமலே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்கள் அவளுடைய மனம் அந்த கண்களின் வழியாக வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் எதையும் பார்க்கவில்லை. பார்த்தே இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இல்லை, நான் காதலுடன் அழிந்து போக விரும்பவில்லை. காதலை தந்த பிறகும் நான் எஞ்சி இருக்க வேண்டுமா? தொடர்ந்து மீண்டும் காரணமே இல்லாமல் அந்த தொடர் சிரிப்பு அந்த மாலை நேரத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தது. சிறிது நேரம் தாண்டியவுடன் அவளுடைய தாய் சொன்னாள், லீலா, இப்போ நீ எழுந்து போய் எதையாவது படி. நான் படிப்பதற்கு எதுவும் இல்லை. அப்படின்னா போய் முகத்தை கழுவி சுத்தமாக இரு. என்னுடைய முகம் கழுவுவதால் வெளுத்து போவதோ அழகாக ஆகப்போவதோ இல்லை. இந்த நிறம் சதிவலையை போன்றது. அதிலிருந்து தப்புவதற்கும் முடியவில்லை.
ஆஹா, லீலா எவ்வளவு அழகாக பேசுகிறாள் இவள்.
குல்டியானோ எழுந்து அவளுக்கு அருகில் சென்றான். காரணமே இல்லாமல் வியர்ப்பதாக லீலா உணர்ந்தாள். அவளுக்கு திடீரென்று அழுகை வந்தது.
லீலா ஏன் அழுற?
உங்களை பிரிந்திருக்க என்னால் முடியாது, இது உண்மை. குல்டியானோ பதபதைத்து போய்விட்டான்.
லீலா,
அவனுடைய தாய் உரத்த குரலில் அழைத்தாள். இங்கேருந்து போ, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. இல்லாவிட்டால் நான் அப்பாவை எழுப்பி இதையெல்லாம் சொல்லிவிடுவேன். குட்டியானோ, இவள் ஒரு பைத்தியக்காரி, எதை சொல்லணும்னு தெரியல. 16 வயது தாண்டியும் சின்ன குழந்தையைப் போல ஒவ்வொன்றையும் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். லீலா எழுந்து தன்னுடைய புடவையின் தலைப்பால் முகத்தை துடைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்குள் சென்றாள். கடலின் அலைகளுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த பருந்து மீண்டும் மீண்டும் தேம்பி அழுது கொண்டிருப்பதைப் போல அவள் உணர்ந்தாள். அவன் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தபோது 12:00 நெருங்கிவிட்டிருந்தது. கடற்கரையில் நடந்த நீண்ட நடை அவனை மிகவும் களைப்படைய செய்திருந்தது. அறையின் கதவை திறந்து விளக்கை போட்டவுடன் தன்னுடைய கட்டிலில் சாய்ந்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்த இளம் பெண்ணை பார்த்து அதிர்ச்சியடைந்து விட்டான்.
என் தெய்வமே, லீலா!
அவன் கோட்டை கலற்றி ஓர் நாற்காலியின் மீது எரிந்துவிட்டு ஓசை உண்டாக்காமல் கட்டிலை நோக்கி நடந்தான். அவள் மலர்ந்த உதடுகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய புருவங்களின் கருப்பு நிறத்தையும் அந்த கன்னங்களின் அழகையும் பார்த்து கொண்டே சிறிது நேரம் அமைதியாக நிற்காமல் இருக்க அவனால் முடியவில்லை. என்ன காரணத்தாலோ கடந்து போன ஒரு காலத்தில் தான் மெலிந்து போன கால்களை கொண்ட ஒரு சிறுவனாக இருந்தபோது ஒரு மரத்தின் மீது ஏறி ஒரு பறவை கூட்டை பார்த்தது அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது. அதில் இளம் நீல நிறத்தில் 3 முட்டைகள் இருந்தன. அவன் அவற்றை தொட்டான். ஆனால் எடுப்பதற்கு மனம் வரவில்லை. அவன் கட்டிலில் உட்கார்ந்தான். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த இளம் பெண்ணின் கை விரல்களை முத்தமிட்டான். அவள் கண் விழிக்கவில்லை.
என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு,
அவன் தனக்குள் மெதுவான குரலில் கூறினான்.
என் மனைவி லில்லி, என் இந்திரா, என்னை காதலிக்கும் மனம் கொண்ட பெண்கள் எல்லாரும் என்னை மன்னிக்க முயற்சிக்கணும். எனக்கு இது ஒரு நோய் என்று தோன்றுகிறது, இந்த காதலிக்கும் வெறி.
லீலா, அவன் அழைத்தான். அவள் கண்களை திறந்தாள். அவள் பேசவில்லை. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே 4-5 நிமிடங்களை கடத்தினார்கள். பிறகு அவள் எழுந்து உட்கார்ந்தாள்.
நான் மின் விசிறியை போட்டுமா? தாங்க முடியாத அளவிற்கு வெப்பம்.
நீ வியர்த்து ஓடிக்கிட்டு இருக்க, அவன் சொன்னான்.
என்ன மன்னிச்சிடுங்க.
உன்னையா?
ஆமாம், இங்கே வந்ததற்கு, அழைக்காமலே வந்ததற்கு. நான் அம்மாவின் மேஜை டிராயருக்குள் இருந்து சாவியை எடுத்துக்கொண்டு இங்கே வந்துவிட்டேன். மீண்டும் ஒரு முறை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை.
இது முட்டாள்தனம் லீலா. இனி திரும்பி போகும்போது அப்பாவோ அம்மாவோ பார்த்தால் நீ இதை செய்திருக்க கூடாது. எனக்கு பதிலாக அம்மா வந்திருந்தால் நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, அப்படித்தானே? அவன் எதுவும் பேசவில்லை. அவனுடைய முகத்தின் அழகு முழுவதும் திடீரென்று இல்லாமல் போய்விட்டதைப் போல அவளுக்கு தோன்றியது. அவனுக்கு தைரியம் இல்லாமல் போய்விட்டதைப் போல அவள் உணர்ந்தாள். அந்த களைப்பு அவளை அவனுடைய அடிமையாக ஆக்கியது.
என் குல்டியானோ, நான் உங்களை எந்த அளவிற்கு அதிகமாக காதலிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா?
நாற்காலியில் அமர்ந்து அவன் ஷூக்களை கலற்றிவிட்டு காலணிகள் அணிந்திருந்த ஒவ்வொரு பாதத்தையும் மெதுவாக தடவினான்.
நீங்கள் அம்மாவை காதலிக்கிறீங்க, ஆனால் எனக்கு என் அம்மாவை பற்றி நன்றாக தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அவங்களால் ஒரு மனிதனையும் காதலிக்க முடியாது. அப்பா மீது அன்பு இல்லை, இருக்கும் ஒரே மகளான என் மீது அவங்களுக்கு அன்பு இல்லை.
அவங்க பல போலித்தனங்களுடன் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த சிரிப்பும் அந்த சோர்வடைந்த முக வெளிப்பாடும் எல்லாவற்றையும் மறந்துடுங்க. அதற்கு பின்னால் பயங்கரமான ஒரு பெண் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்களுக்கு ஏராளமான காதலர்கள் இருக்காங்க.
இல்லை, இவை அனைத்தும் பொய்.
இல்லை, என் அப்பிராணி குல்டியானோ உண்மையை மட்டுமே நான் சொல்கிறேன். நீங்கள் புத்தகங்கள் எழுதிய ஒரு ஆளாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் மன அறிவியலில் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். இவை எல்லாவற்றையும் நீங்கள் நம்பினீர்கள். மற்றவர்களைப் போல நீங்களும் அந்த வலையில் வந்து விழுந்து விட்டீர்கள். உங்களுடைய விவேக தன்மையும் இல்லாமல் போய்விட்டது. வழிபடுவது அவ்வளவுதான், வேறு எதையும் செய்ய உங்களால் முடியவில்லை. அந்த கண்களை சிவப்பு சாயம் தேய்க்கப்பட்ட அந்த கன்னங்களை எலாஸ்டிக் கஞ்சிப்பசை ஆகியவற்றின் உதவியுடன் அழகாக தோன்றச் செய்த அந்த மார்பகங்களை மொத்தத்தில் அவங்க போலி. பாருங்கள், என் தொடையில் அவங்க இஸ்திரி பெட்டியை சூடாக்கி வைத்த தழும்பை நான் காட்டுறேன். அவங்க அந்த அளவுக்கு மோசமானவங்க, நம்புவதற்கு சிரமமாக இருக்கும். அப்படித்தானே? அவன் வெறுப்புடன் எழுந்து நின்றான். நீ எதற்கு இங்கே வந்த? அவளை பற்றி இந்த குறைகளை கூறுவதற்கா? இல்லாவிட்டால் என்னிடம் விடை பெறுவதற்கா? என் குல்ட்டியானோ? அவள் திடீரென்று குரலை மாற்றிக்கொண்டு அழுதாள். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. நான் எப்போதும் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவன் ஒரு துவாலையை எடுத்து தன்னுடைய தலை முடியையும் நெற்றியையும் அழுத்தி துடைத்தான். லீலா கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு தொடர்ந்து சொன்னாள். நீங்கள் இங்கே இருந்து திரும்பி போகும்போது எனக்கு சொந்தமான எதுவும் எஞ்சி இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆசை. எல்லாம் உங்களுக்கு சொந்தமானவையாக ஆக வேண்டும். புரியுதா புரியலையா? அவன் தலையை தாழ்த்தி அமர்ந்தவாறு தன்னுடைய கால் நகங்களையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். என் அப்பிராணி பெண்ணே, நீ வீட்டிற்கு திரும்பிப்போ. அவர்கள் உன்னை தேடிக்கொண்டிருப்பார்கள். கெட்ட பெயரை வாங்காமல் சீக்கிரமாய் திரும்பிப்போ. எவ்வளவு இளம் வயதில் நீ எதற்காக கெட்ட பெயரை சம்பாதிக்கிற? இல்லை, அந்த கெட்ட பெயர் வாங்குவதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். அதை நெற்றியில் இருக்கும் ஒரு செந்தூர பொட்டை போல நான் எல்லோருக்கும் தெரியும்படி காட்டுவேன். திரும்பிப்போ பெண்ணே, உன் காதல் எனக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை. நான் 35 வயதான தலை நரைக்க தொடங்கியிருக்கும் ஒரு குடும்ப மனிதன். நான் காதலிக்க, உன்னை காதலிக்க எந்த சமயத்திலும் முடியாது. அவள் கவிழ்ந்த கூந்தலை கோதிவிட்டவாறு அவனுடைய கால்களுக்கு கீழே வந்து விழுந்தாள். நான் தேவையில்லை என்றால் என்னை அழிச்சிடுங்க, என்னை கொன்னிடுங்க. அவருடைய கன்னத்தின் மீது கண்ணீர் வழிந்து அடையாளங்களை உண்டாக்கிவிட்டிருந்தது. அவன் எந்த ஒரு உணர்ச்சி வேறுபாடும் இல்லாமல் அந்த முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். நீண்ட நேரம் அவருடைய தேம்பி அழும் சத்தம் தன் நரம்புகளின் வழியாக பயணித்து கொண்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது. அவன் சொன்னான், இந்த அழுகையை நிறுத்து, வா, நான் என்ன செய்யணும்னு நீயே சொல்லு, நான் அதன்படி நடக்கிறேன். துவாலையின் உரசலினால் அவனுடைய தலைமுடி கட்டுப்பாட்டை விட்டு காற்றில் பறந்து கொண்டிருந்தது. ஒன்றோ இரண்டோ சுருண்ட முடிகள் அந்த நெற்றியின் மீது விழுந்திருந்ததை பார்த்ததும் லீலா அடக்கி நிறுத்த முடியாத அன்புடன் அவனை பார்த்து குலுங்கி குலுங்கி அழுதாள். ஒரு பருந்தை வசீகரித்து வலிக்கு கொண்டு வர அவள் சற்று சிரமப்பட வேண்டியிருந்தது. நீண்ட நாட்களாக அவள் வாசல் கம்பிகளில் சாய்ந்து கொண்டு ஒரு சிலையைப் போல அசையாமல் நின்றவாறு அதன் பயத்தை போக்குவதற்காக முயற்சித்து கொண்டிருந்தாள். அது ஒன்றோ இரண்டோ முறை அவளுக்கு அருகில் மிகவும் நெருக்கமாக பறந்து சென்றது. அந்த கனமான சிறகுகளின் வாசனையை அப்போது அவள் உணர்ந்தாள். இறுதியில் அதன் பயம் குறைந்து கொண்டு வந்தது. ஒரு முட்டாள் தைரியத்துடன் அது அவளுக்கு மிகவும் நெருக்கமாக வந்து வட்டம் சுற்றியது. அதன் மஞ்சள் நிற கண்கள் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். அவள் புன்னகைத்தாள். ஹா, அறிவில்லாத பிறவி. அவள் முணுமுணுத்தாள். நீ எனக்கு சொந்தமானதாக ஆகப் போற. ஆனால் ஆகாயத்தில் மட்டுமே பறக்கும் அந்த உயிரினங்கள் மண்ணை பார்த்து பயப்படுகின்றன. மண்ணில் ஆபத்துகள் இருக்கின்றன என்ற விஷயம் அவற்றுக்கு தெரியும். அதனால் சிறகுகளை தந்து யாரோ படைத்துவிட்டு இந்த பறவைகள் பூமியை விட்டு விலகி உயரத்தில் பறக்கின்றன. ஆனால் ஆகாயத்தின் அமைதியான சூழ்நிலையும் தகர்க்கப்படும் அல்லவா? சில நேரங்களில் மழை மேகங்கள் வந்து கூடும்போது ஆகாயம் ஒரு போர் களத்தைப் போல ஆகிவிடும். அது குலுங்கும், அது அலறும், கர்ஜிக்கும், அது நெருப்பு மழையை பொழியும். வேறு சில வேளைகளில் கூர்மையான மழை துளிகளை பொழிந்து அது குளிர்ந்து நடுங்கி கொண்டிருக்கும். அப்போது அந்த அப்பிராணி பறவைகள் நடுங்கி கொண்டிருக்கும் சிறகுகளுடன் மரங்களின் கொம்புகளில் போய் அபயம் தேடும். சில நேரங்களில் அவை பறப்பதற்கு மத்தியில் தளர்ந்து போய் அலகுகளை பிளந்து கொண்டு தரையில் விழும். மண்ணில் விழுந்து அதுவும் மண்ணாகும். அதன் உடல் மீது மரங்கள் அவற்றின் தாகம் எடுத்த வேர்களை ஓடச் செய்யும். ஒரு நாள் அவள் அந்த பருந்தை ஒரு கூட்டிற்குள் அடைத்தாள். அதற்கு மாமிச துண்டுகள் இரையாக போடப்பட்டன. மிகவும் கவனமாக அவள் அதை கட்டி போட வேண்டிய கடமையை தன்னுடைய வேலைக்காரர்களிடம் ஒப்படைத்தாள். பிறகு அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த பருந்தாக ஆனது. காலையில் எழுந்தவுடன் அவள் வராந்தாவிற்கு செல்வாள். அந்த பறவை முதலில் சிறகுகளால் மோதிக்கொண்டும் வராந்தாவின் கம்பிகளில் அலகுகளால் உரசி கொண்டும் இருந்தது. அதன் கூர்மையான நகங்கள் தரையில் எப்போதும் உரசிய வண்ணம் இருந்தன. ஒரு நாள் அதன் மீது இரத்தக்கரைகள் இருந்தன. தான் உண்பதற்காக வைக்கப்பட்டிருந்த மாமிச துண்டுகளை அது ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்கு அருகில் வந்து நின்று கொண்டு தன்னையே உற்று பார்த்து கொண்டிருந்த பெண்ணை அது பார்த்தது. பார்த்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. நீ என்னுடைய அடிமை, அவள் சொன்னாள். உன்னுடைய பறக்கும் செயல் முடிவுக்கு வந்துடுச்சு. நாட்கள் செல்ல செல்ல அந்த பறவை மெலிந்து கொண்டே வந்தது. இரவு நேரங்களில் அந்த சங்கிலியின் சத்தத்தை அவள் கேட்கவில்லை. அந்த பறவை சிறகுகளை அசைக்காமல் வராந்தாவின் ஒரு மூலையில், தான் அசிங்கமாக்கிய ஒரு மூலையில் செயல்பட முடியாத நிலையில் இருந்தது. அதன் கண்களில் ஒரு திரை வந்து விழுந்திருந்தது. அது ஆகாயத்தை பார்க்க முடியாத நிலையில் இருந்தது. மாலை நேரத்தில் காகங்கள் வாசல் பக்கம் வந்து சத்தம் உண்டாக்கியவாறு பறக்கும்போது கூட அது திரும்பி பார்க்க முடியாத நிலையில் இருந்தது. அது ஒரு பறவையாக இல்லாமல் ஆனது. வெறும் ஒரு மிருகமாக ஆனது. அது ஆர்வத்துடன் மாமிச துண்டுகளை கொத்தியது. ஆர்வத்துடன் நீரை குடித்தது. அதன் மஞ்சள் நிற கண்களை பார்த்து கொண்டே அந்த பெண் சொன்னாள், உனக்கு இப்போது பறக்க தெரியாது இல்லையா? இப்போ நீ என்னுடைய அடிமை. இரவு வேளைகளில் தூக்கத்திலிருந்து தட்டு தருமாறி எழுந்து அவள் வாசலுக்கு செல்லும்போது அடிமையாக்கப்பட்ட அந்த பறவை திறந்த கண்களுடன் சுருங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கும். அவள் ஒரு நெருப்பு கொல்லியை எடுத்து அதன் கண்களில் குத்துவாள். அது ஓசையே உண்டாக்காது. உனக்கு வேதனை உண்டாகவில்லையா? அவள் கேட்பாள். அவள் டார்ச்சை எடுத்து அந்த மஞ்சள் நிற கண்களில் அடிப்பாள். ஒரு இரவு வேளையில் அது இறந்துவிட்டது. அசைவே இல்லாமல் இருந்த அந்த உடலை கண்டபோது அவளுக்கு கடுமையான ஏமாற்றம் உண்டானது. நீ என்னை ஏமாத்திட்ட, அவள் சொன்னாள். இந்திரா, இரவில் தனக்கு அருகில் படுத்து தூங்கி கொண்டிருந்த மனைவியிடம் அவர் கேட்டார், உனக்கு என்னாச்சு? அவள் தலையை குலுக்கினாள். அவள் அவருடைய கை விரல்களை எடுத்து தன்னுடைய கன்னங்களுடன் சேர்த்து வைத்து கொண்டாள். எனக்கு முடியலை, கொஞ்சம் கூட முடியலை. இது வேண்டுமென்றே வரவழைத்து கொள்வது என்று எனக்கு தோணுது. வாழ்க்கைக்கு சில கட்டுப்பாடுகள் தேவைப்படுகின்றன. அவற்றையெல்லாம் நிராகரித்துவிட்டு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு எந்த சமயத்திலும் ஆனந்தத்தை தராது. உங்களுக்கு சுதந்திரத்தை பற்றி என்ன தெரியும்? மற்றவர்கள் உண்டாக்கிய ஒரு அறையில் எல்லா தனித்துவத்தையும் மறந்துவிட்டு ஒரு மூலையில் சுருண்டு போய் வாழும் ஒரு கேவலமான பிறவிதான் உங்களுடைய மனம். அது எந்த சமயத்திலாவது சுதந்திரத்தை அறிந்திருக்கிறதா? என்னுடைய மனம், அது பருந்தை போல வானத்தில் பறக்கிறது. நீர்நிலைகளுக்கு மேலே, மரங்கள் அடர்ந்த தோப்புகளுக்கு மேலே வானத்தில் எல்லைகள் இல்லை. சதி செய்து உண்டாக்கப்பட்ட குழிகள் இல்லை. நீ மன அமைதியுடன் இருப்பதற்காக முயற்சித்திருக்கிறாயா? அது இந்த சுதந்திரத்தை விட சிறந்தது. எதன் மீதாவது நம்பிக்கை வைக்க முயற்சி செய். கடவுள் மீது முடியுமானால். கடவுள் மீதா? நான் இப்போது கூட அவருடைய அறிமுகமானவனாக இல்லையே. கடவுள் தன்னுடைய விசிட்டிங் கார்டுடன் உன் வரவேற்பு அறையை தேடி ஒரு நாள் நடந்து வருவார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா?
ஆமாம். எந்த இடத்தில் வருவார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்?
எந்த இடத்தில் வந்தாலும் எனக்கு புரியும். சிரிப்பாகவோ வேதனையாகவோ எப்படி வேண்டுமானாலும் வரட்டும். ஓ, நீ எப்படியெல்லாம் பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்ருக்க?
வெளியே உச்சி வெயில் மரங்களின் இலைகளை சுட்டெரித்து கொண்டிருந்தது. இந்திரா தன் கூந்தலில் இருந்த ஊசிகளை கலற்றி மேஜை மீது வைத்தாள். அவளுடைய தலைமுடி சுருள்கள் தோளில் கனமாக வந்து விழுந்து கொண்டிருந்தன. பிறகு அவள் அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தாள்.
நீ தலைமுடியை அவிழ்த்த பிறகு இந்த கடிதத்தை வாசிக்க முடியும். அந்த தலைமுடி சுருள்கள் உன்னுடைய தோள்களையும் மார்பையும் முத்தமிட்டு கொண்டிருக்கட்டும். இனி தலையணைகளில் சாய்ந்து வலது முழங்காலை மடக்கி வைத்துக்கொண்டு ஓய்விடு. இப்போது நீ என் காதலியாகிவிட்டாய். கண்களை மூடிக்கொண்டு உன்னுடைய உருவத்தை மனதில் நினைத்தவாறு நான் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறேன். நினைவுகள் என்னை சதி செய்கின்றன. அந்த கருப்பு மச்சம் உன்னுடைய வலது கன்னத்திலா இருக்கிறது? என்னால் சரியான முடிவுக்கு வர முடியவில்லை. கடிதம் எழுதக்கூடாது என்று நீ சொன்னாய். நம்முடைய பிரிவு ஒரு உறுப்பு இழப்பை போல முழுமையானதாக இருக்கட்டுமே என்று நீ சொன்னாய். ஏனென்றால் சில நாட்களுக்குள் வேதனையை மறந்துவிட முடியும். ஆனால் அறுபட்ட நரம்புகளில் இப்போதும் இரத்தம் ஓடிக்கொண்டிருப்பதாக ஒரு ஆணுக்கு தோன்றினால் என்னால் தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. இந்தியாவில் வாழ்ந்த 3 மாதங்களை பற்றிய கட்டுரையை குறித்து பத்திரிகை ஆசிரியர் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார். அவர்கள் எனக்காக $20,000 செலவழித்திருக்கிறார்களே. ஆனால் நான் என்ன எழுதுவது? எலிஃபண்டா குகைகளுக்குள் நுழைந்து மூக்குடைபட்ட கடவுளை பார்த்தேன். முதுமையின் காரணமாக பாடலை கேட்டாலும் தலையை உயர்த்த முயற்சிக்காமல் மண்ணில் கிடந்து நெளிந்து கொண்டிருந்த அந்த நல்ல பாம்பை பார்த்தேன். ஏராளமான பணத்தை செலவழித்து இந்திய அரசாங்கம் குடியரசு தினத்தை கொண்டாடிய போது தெருவின் ஓரத்தில் சுருண்டு படுத்திருந்த ஒரு பிச்சைக்காரி கிழவியை மக்கள் கால்களால் மிதித்து கொன்றதையும் நான் பார்த்தேன். இவை எதுவும் நான் மறக்காத காட்சிகளே. ஈசல்களைப் போல வெளிச்சத்தை பார்க்கும் ஆர்வத்துடன் முன்னோக்கி வேகமாக போய்க் கொண்டிருக்கும் மக்கள் ஒரு பிணத்தை மூடி வைப்பதற்காக மட்டும் அகம்பாவத்துடன் ஒரு மன்னன் கட்டிய பழுகுக்கல் அரண்மனை. குழந்தைகளின் வழிபாட்டு நாயகன் என்று கூறப்படும் உங்களுடைய பிரதம அமைச்சர் இப்படி நிறைந்த ஒரு கூடையுடன் தான் நான் மணிலாவிற்கு திரும்பியிருக்கிறேன். எனினும் எழுத உட்காரும்போது என்னுடைய பேனா செயல்படவில்லை. அதனால் உன் பெயரை மட்டுமே எழுத முடிகிறது. இந்திரா, இந்திரா. முதல் தடவையாக அம்மா என்று உச்சரிக்க கற்ற ஒரு குழந்தையைப் போல நான் எப்போதும் ஒரு பெயரை மட்டுமே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்திரா, நீ எப்படிப்பட்ட ஒரு பெண்? உன்னுடைய ஈர்ப்பு சக்திக்கான ரகசியம் என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் உன்னுடன் சேர்ந்து அமர்ந்திருந்த போது நான் பேசியது எதுவும் முக்கியத்துவம் உள்ளதாக இல்லை. நீயும் எதுவும் கூறவில்லை. அப்படியே கூறியிருந்தாலும் மறக்க முடியாத அளவிற்கு அப்படி எதுவும் அந்த வார்த்தைகளில் இல்லை. எனவோ நடக்கப் போகிறது என்ற ஒரு பொய்யான நடிப்பு உன்னிடம் இருந்தது. நானும் அதை நம்ப ஆரம்பித்து விட்டேன். எனினும் என்ன நடந்தது? எதுவும் நடக்கவில்லை. ஆனால் நான் விடைபெற்று கொண்டு திரும்பி வந்த பிறகு என்னுடைய இதயம் காரணமே இல்லாமல் உனக்கு அருகில் திரும்பவும் வருவதற்கு ஏங்குகிறது. என் உலகம் உன்னுடையதாக இருக்க வேண்டும். என் உலகம் நீ இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் ஒரு மர பொம்மையாக ஆகிவிடுவேன். எனக்கு விதி இல்லை, சொந்தமாக ஒரு சட்டம் இல்லை. உனக்கு புரிகிறதா? எப்படி புரியும்? மொழிகளின் வரையறை என்னை ஒரு உடல் ஊனமுற்ற மனிதனாக ஆக்கி கொண்டிருக்கிறது. காதலர்களுக்காக இந்த உலகம் புதிய ஒரு மொழியை உண்டாக்க வேண்டும். வெள்ளி ஆற்றைப் போல தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் ஒரு மொழி. அதன் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சொந்தமான ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். தனித்து நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். அப்படியென்றால் சக்தியே இல்லாத இந்த சாதாரண வார்த்தைகளை நான் ஓரங்கள் கரிந்த வழிபாட்டு மலர்களைப் போல உன்னுடைய பாதங்களில் எந்த சமயத்திலும் சொரிய மாட்டேன். ஒரு நாள் நீ சொன்னாய், இந்த காதல் என்பது ஒரு சதுரங்க விளையாட்டை போன்றது என்று. உண்மையான வார்த்தைகள் என் ஞாபகத்தில் இல்லை. அந்த நிமிடத்தின் சூழ்நிலையை மட்டும் நாடகத்தை பார்த்த ஒரு குழந்தையைப் போல நான் இப்போது மனதில் நினைத்து பார்க்கிறேன். பனி மூடிவிட்டிருக்கும் அந்த மிகவும் நீளமான கடற்கரை, மிகவும் தூரத்தில் எங்கோ இருக்கும் கவலை நிறைந்த உலகத்தை நோக்கி கண்களை அனுப்பி கொண்டிருக்கும் உன்னுடைய அந்த இருப்பு. அன்று நீ எதை பார்த்தாய்? பாலைவனத்தில் மஞ்சள் நிற மணலில் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டு நீருக்காக உரத்த குரலில் அழுது கொண்டிருக்கும் என்னையா? ஓ இந்திரா, என் செல்லமே, நாம் நம்முடைய சொந்த உலகத்திற்குள் இருந்து கொள்ளக்கூடாதா? யாரையும் கடுமையாக வேதனைப்படுத்தாமல் நாம் நம்முடைய சதுரங்க விளையாட்டை ஆரம்பிப்போம். அவர்களுடைய வேதனை நான் இப்போது அனுபவிக்கும் வேதனையைப் போல இருக்காது. அது மட்டும் உண்மை. லில்லி சொன்னால் நம்முடைய தொலைக்காட்சி பெட்டியின் அளவு போதாது, இந்த மாதம் புதிதாக ஒன்று வாங்க வேண்டும் என்று. மூத்த மகன் சொன்னான், நான் பேஸ்பந்து குழுவில் சேரணும் என்று. அவருடைய ஆசைகள் நிறைவேறும். ஆனால் என்னுடைய ஆசை? உன்னுடன் சேர்ந்து அதிகாலை வேளைகளில் கண் விழிக்க வேண்டும். ஆம், அதை கூறுவதற்கு எனக்கு தைரியம் இல்லை. என்னுடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு ரோம குழியையும் இந்த காதல் இல்லாத மற்ற எல்லாரிடமிருந்தும் மறைத்து வாழ என்னால் முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். முள்ளமன்றியைப் போல முட்கள் அளிக்கப்படுவது, ஒரு புலியைப் போல கூர்மையான வளைந்த நகங்கள் தரப்படுவது, அதற்காக நான் கவலைப்பட மாட்டேன். அந்த கொடுமைக்கும் ஒரு நியாயம் இருக்கிறதே. ஆனால் நாம் வாழும் இந்த உலகம் ஒரு பொம்மை விளையாட்டு உலகமாக இருக்கிறது. அதில் நிறம் கொண்ட பொருட்கள் அனைத்தும் மனிதர்களால் உண்டாக்கி தொங்கவிடப்பட்ட தோரணங்களாக இருக்கின்றன. பொய்கள் வெறும் பொய்கள். மதங்கள், சடங்குகள், இவை அனைத்தும் பொய்கள். மனிதனின் பிறவியிலேயே இருக்கும் மதிப்பை கெடுத்து அவனை பலவீனமானவனாக ஆக்கும் விஷக்கனிகள். மனிதர்கள் தங்களுடைய சொந்த முகங்களில் இருந்தும் சொந்தமான சிந்தனைகளில் இருந்தும் அவமானத்துடன் பின்னோக்கி செல்லும்போது வாழ்க்கைக்கான அர்த்தமும் அவர்களுக்கு நஷ்டமாகிறது. எல்லாம் ஒரு பொய்யாகி விடுகிறது. வளர்ந்து வரும் தலைமுறைகளுக்கு கொடுப்பதற்கு அவர்களின் கையில் பொய்யான விஷயங்களைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்றாகிறது. பல வண்ணங்களில் இருக்கும் அந்த தாள் தோரணங்கள் மரத்தால் உண்டாக்கப்பட்ட சைத்தான் முகங்கள். அந்த பொய்யான நீர்நிலைகள், இவை அனைத்தும் நிறைந்த உலகத்தில் அவர்களும் வளர்கிறார்கள். அவற்றை நீக்கி மனதிற்குள் இருக்கும் இருட்டை போக்கி மனிதர்களிடம் மீண்டும் அவனுடைய மகத்துவத்தை உண்டாக்க யாரும் முயற்சிப்பதில்லை. அதனால்தான் இந்திரா, நம்முடைய யுகத்தின் வரலாறு இந்த அளவிற்கு அவலட்சணமாகி விட்டிருக்கிறது. ஒவ்வொரு நம்பிக்கைகளும் மெதுவாக அழிந்து கொண்டிருக்கின்றன. நான் சுதந்திரமானவனாக ஆகி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த வீடு, குடும்பம் எல்லாவற்றையும் உதறிவிட்டு காதல் தரும் அந்த முட்டாள்தனமான தைரியத்துடன் நான் நம்முடைய சதுரங்க காலத்திற்கு வந்து சேரலாம். என்னை திட்ட வேண்டாம், என்னை திருப்பி அனுப்பவும் வேண்டாம். காதலுடன் பெப்பே. ஆ, என்ன ஒரு ஏமாற்றுக்காரன்! அந்த வார்த்தைகளை கேட்டு இந்திரா பின்னால் திரும்பி பார்த்தாள். நாற்காலிக்கு பின்னால் நின்று கொண்டு வெளிரிய முகத்துடன் லீலா மீண்டும் சொன்னாள், என்ன ஒரு ஏமாற்றுக்காரன்! நீ எதற்காக எனக்கு பின்னால் வந்து நின்று இதை படித்தாய்? படிக்கக்கூடாதா? பொய்களை இந்த அளவிற்கு வெறுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கடிதத்தை மறைத்து வைக்க தோன்றுகிறதா? இந்திரா எந்த பதிலையும் கூறவில்லை. அவள் தலையை தாழ்த்தி கண்களை மூடிக்கொண்டு எந்தவிதமான அசைவும் இல்லாமல் இருந்தாள். நீங்கள் எல்லாரும் போலித்தனத்துடன் வாழ்கிறீர்கள், லீலா சொன்னாள். காதல், அன்பு, சுதந்திரம், என்ன அழகான சொற்கள்! அவற்றை பயன்படுத்தக்கூடிய தகுதிதான் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கும் இல்லை, அந்த ஆளுக்கும் இல்லை. அந்த ஆள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வசீகரிக்க, லீலா, நீ எதற்கு அந்த ஆள் மீது குற்றம் சுமத்துற? உங்களுக்கு உண்மைதான் வேண்டுமென்றால் நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். அந்த ஆள் என்னை ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு போய் இதே மாதிரி உண்மை சொற்பொழிவு செய்தது எதற்கு என்று கேளுங்கள். என் சுதந்திரத்தை அளிப்பதற்கு. கூர்ந்து பாருங்கள், என் உடலில் எந்த ஒரு மாறுதலும் உண்டாகி இருக்கவில்லையா? அவள் தன்னுடைய புடவையை உடலில் இருந்து இழுத்து கலற்றி தரையில் எறிந்தாள். ஐயோ! இந்திரா கண்களை மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். இது உண்மையா? ஆமாம், எனக்கு முறை தவறி 3 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அம்மா, நீங்கள் அழக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமில்லை. எங்களுக்கிடையே ஒரு உறவை உண்டாக்க முடிந்ததே என்று நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். காதல் சிந்தனைகள் கொண்ட ஒரு உறவாக இல்லை என்றாலும் கூட ஆழமான ஒரு உறவு. ஆஹா, அது சொர்க்கமாக இருந்தது. அந்த அடிமையாகும் செயல். அந்த ஆள் கெஞ்சினார், அழுது என்னுடைய கால்களில் வந்து விழுந்தார். எந்த அளவிற்கு அவலட்சணம் பிடித்த குழந்தைகளாக இருக்கிறார்கள் ஆண்கள்! அம்மா, உண்மையை கூறட்டுமா? அது சொர்க்கமாக இருந்தது. நான் ஒரு பருந்தாக இருந்தேன், அவள் தடுமாறிய குரலில் சொன்னாள். எல்லைகள் இல்லாத ஆகாயத்தில் கூட நான் எப்படியெல்லாம் பறந்தேன், பிறகு நான் விழுந்தேன், விழுந்து விட்டேன். என்ன சொல்கிறாய்? அவளுடைய கணவர் கட்டிலின் கால் பகுதியில் நின்று கொண்டு கேட்டார். டாக்டர், எனக்கு அவள் கூறுவது எதுவும் புரியவில்லையே. அவங்களுக்கு சுய உணர்வு இல்லை. டாக்டர் மீண்டும் ஒரு ஊசியை போட்டார். எப்படிப்பட்ட அன்றாட செயலும் அவருக்கு ஒரு போர்க்களமாகவே இருந்தது. தான் வெற்றி பெறுவதற்கு அவர் எல்லாவித முயற்சிகளையும் செய்தார். ஆனால் அந்த நோயாளி பெண் இப்போது தான் தன்னுடைய எதிரியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக அவருக்கு தோன்றியது. வாழ்வதற்கான ஆசை சிறிது கூட மீதம் இருக்கவில்லை என்று அர்த்தமா என்ன? அவர் சிவந்த கண்களுடன் நின்று கொண்டிருந்த அந்த நடுத்தர வயது மனிதனை பார்த்தார். கீழுதுடை கடித்து அழுத்தியவாறு ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த இளம் பெண்ணை பார்த்தார். அவருக்கு அவள் மீது காரணமே இல்லாமல் ஒரு வெறுப்பு தோன்றியது. அவர் நோயாளி பெண்ணின் நெற்றியை தொட்டு பார்த்தார். போர்வியை நீக்கினார். கால் விரல்களை சோதித்து பார்த்தார். சற்று நீர் கட்டியிருந்தது. அவர் மீண்டும் அந்த போர்வியை மிகுந்த கவனத்துடன் அந்த கால்கள் மீது போர்த்தினார். இவளை சாகவிடக்கூடாது, அவர் மனதில் நினைத்தார். இந்த போரிலும் தான் வெற்றி பெற வேண்டும். எப்படி வெற்றி பெறுவோம் என்று அவருக்கே நிச்சயமில்லாமல் இருந்தது. தான் வெறுத்த அந்த பெண் அனைத்து அழகுகளையும் இழந்து பார்க்க சகிக்காத ஒரு உருவத்தை அடைவதை லீலா பார்த்து கொண்டிருந்தாள். மெல்லிய ஒரு வேதனை அவருடைய மனதிற்குள் வளர்ந்தது. ஒரு முள் செடியைப் போல ஆனால் அவளுக்கு முட்களின் அந்த தொடுதலும் ருசியாக தெரிந்தது. அவள் பகல் முழுவதும் இரவில் பல தவணைகளாகவும் அந்த நோயாளி பெண்ணையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பயணத்தின் விடைபெறும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். அந்த வகையில் தலையணையை நோக்கி குனிந்து அமர்ந்திருந்த அந்த வேதனை அனுபவித்து கொண்டிருந்த உருவத்தை பார்ப்பதற்காக திடீரென்று மருத்துவமனை அறைக்குள் குல்டியானோ வந்தான். அவன் அதிர்ச்சி அடைந்து நின்று விட்டான். தான் வீட்டையும் நாட்டையும் குடும்பத்தையும் உதறி எறிந்துவிட்டு இந்திராவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்தது வீணாகிவிட்டதோ? இந்திரா, என்ன ஆச்சு? ஆனால் இந்திரா என்று அழைத்து முடித்தவுடன் அவனுக்கு தோன்றியது, இது இந்திராதானா? நீர் வந்து மஞ்சள் படர்ந்து கன்னங்கள் வீங்கி கண்கள் சுருங்கி நீல நிறத்தில் கால் விரல்கள் என்று இருக்கும் இந்த உருவம், இதைத்தான் காதலித்தோமா? மூக்கு துவாரங்களுக்குள் நுழைக்கப்பட்டிருக்கும் ஆக்சிஜன் குழாய்களை பிடுங்கி எறிய முயற்சிப்பதைப் போல கனமான ஒரு கை எப்போதும் அசைந்து கொண்டே இருந்தது. அவன் இதயம் நொறுங்க அழைத்தான். இந்திரா, என் இந்திரா, உனக்கு என்னை தெரியலையா?
நீங்கள் தயவு செய்து வெளியே போங்க மிஸ்டர் குல்டியானோ, அவளை சிரமப்படுத்தாதீங்க,
அவருடைய கணவர் சொன்னார். டாக்டர் திடீரென்று குல்டியானோவின் கையை பிடித்து கொண்டு சொன்னார்,
போக வேண்டாம், இருங்க.
நாற்காலியில் எந்தவிதமான அசைவும் இல்லாமல் உட்கார்ந்திருந்த லீலாவின் கூர்மையான கை நகங்கள் நாற்காலியின் கையின் பழைய மரத்தின் மீது திடீரென்று இறங்கின.
என்னை தெரியலையா?
அவன் நோயாளி பெண்ணிடம் கேட்டான். உன் பெப்பே. அவளுடைய சுருங்கி போன கண்களில் எந்த ஒரு உணர்ச்சி வேறுபாடும் உண்டாகவில்லை. அவளுடைய வாய் ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதும் திறந்தும் மூடிக்கொண்டும் இருந்தது. அவன் கண்களை மூடிக்கொண்டு ஓசை உண்டாக்காமல் அழுதான். இறுதியில் அவருடைய உடலை ஒரு சிதிலமடைத்த தெய்வ சிலையைப் போல பூர்த்தி மூடி குங்கும பொடியை தூவி மருத்துவமனையிலிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு போன போது அவன் கட்டுப்பாட்டை இழந்து உரத்த குரலில் அழுதான். குண்டடிப்பட்ட ஒரு காட்டு மிருகத்தின் அழுகையைப் போல அவனுடைய அழுகை சத்தம் இருந்தது. லீலா திரும்பி பார்க்காமல் காரில் ஏறி உட்கார்ந்தாள். எதிர்பார்த்ததைப் போலவே அன்று லீலா அவனை பார்த்தாள். அவருடைய வீட்டிற்கு முன்னால் கடற்கரையில் ஒரு கருத்த பாறையின் மீது அவன் உட்கார்ந்திருந்தான். லீலா வேகமாக கேட்டை திறந்து அவனை நோக்கி ஓடிச் சென்றாள்.
வாங்க, உள்ளே வாங்க. அவன் தலையை ஆட்டினான்.
இங்கே இப்படி தனியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவன் எதுவும் பேசவில்லை. பின்னால் சிவக்க ஆரம்பித்திருந்த சூரியனும் ஒரு கடலும் அவன் கடலில் இருந்து மேலே எழும்பி வந்த ஒரு கடவுளைப் போல லீலாவுக்கு தோன்றினான்.
என் செல்லமே, அவள் அழைத்தாள். என்னை தொட விடுங்க, நான் உங்களுடைய கண்களை துடைத்து விடுகிறேன். எனக்கு தைரியத்தை தாங்க.
அவனுடைய கண்கள் எரிந்து கொண்டிருக்கும் சூரியனைப் போல இருந்தன. அந்த உடலுக்கு முத்துக்களின் வெண்மை நிறம் இருந்தது.
நான் உங்களுக்காக, இந்த காதலுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டேன்,
அவள் சொன்னாள். அனைத்தும், மீதமிருக்கும் எல்லா உணர்ச்சிகளும், இரக்கத்தையும் சேர்த்துத்தான். என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இனி வாழ்க்கையில் எதுவும் இல்லை.
லீலா, நான் மொத்தத்தில் காதலித்தது அவளைத்தான். இனி நான் தருவதற்கு எதுவும் இல்லை.
எதுவும் இல்லையா? அவன் தலையை ஆட்டினான்.
பாருங்க, அவள் சொன்னாள்.
பாருங்க, என் உடலை பாருங்க. நீங்கள் அன்னைக்கு இரவு எனக்கு பரிசாக என்ன தந்தீங்கன்னு பாருங்க.
என்ன?
ஆமாம், இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா?
லீலா சிரித்தாள்.
சொல்லிட்டேன். அப்படித்தானே? ஓ மோசமான பெண்ணே, நீ அவளை கொன்றுவிட்டாய், கொன்றுவிட்டாய். அவன் கண்களை மூடிக்கொண்டு அழுந்தான்.
எங்கே போகிறீங்க? அவள் கேட்டாள்.
எங்கே? எனக்கு தெரியாது. இந்த உலகம் என்னுடையதாக இல்லாமல் ஆகிவிட்டிருக்கிறது. இனி நான் எங்கு செல்வேன்?
வாங்க.
லீலா அவனுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டே சொன்னாள். எல்லாம் சரியாகணும். நான் சொல்கிறத கேளுங்க. நாம் கணவனும் மனைவியுமாக ஆகலாம். உங்களுக்கு இந்தியாவில் ஒரு வேலை ஏற்பாடு செய்வோம். இல்லாவிட்டால் புத்தகம் எழுதுங்க. நான் உங்களை நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்கும்படி செய்வேன். பாருங்க. அவன் அடுத்த நிமிடம் கையை விடுவித்து கொண்டு சொன்னான். இல்லை, அவள் எனக்கு சுதந்திரம் என்றால் என்ன என்பதை கற்றுத்தந்தாள். இனி நான் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் நீ சொன்னபடி கேட்க மாட்டேன். உன்னை எந்த சமயத்திலும் காதலிக்கவும் மாட்டேன். அவன் நடந்து அங்கிருந்து சென்ற பிறகு அவள் மீண்டும் ஆகாயத்தையே பார்த்தாள். சூரியன் மறைந்த பிறகும் வானத்தில் ஒரு கருத்த வெற்றுக்குழி எஞ்சி இருப்பதைப் போல அவளுக்கு தோன்றியது. அவளுக்கு எல்லாவற்றின் மீதும் திடீரென்று ஒரு வெறுப்பு தோன்றியது. பாவாடைக்கு உள்ளே துணியை மடித்து வயிற்றுடன் சேர்த்து கட்டி நடக்கவும் வெறுக்கவும் பொய் கூறவும் செய்த காதல் என்ற அந்த உணர்வையும் அவள் வெறுத்தாள். அந்த அளவுக்கு இனிமையானது என்று கேள்விப்பட்ட அந்த உணர்வும் அவளின் கையில் வந்து சேர்ந்தபோது சாதாரண ஒரு போலி நகையாக மாறிவிட்டது. திடீரென்று மழை ஆரம்பித்தது. கடற்கரையில் கடலை வெற்று கொண்டிருந்தவர்களும் இளநீர் விற்பவர்களும் குல்ஃபி விற்பனை செய்தவர்களும் தங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு தெருவின் இன்னொரு பகுதிக்கு ஓடினார்கள். மலைத்துளிகள் ஒரு மூடுபணியைப் போல அந்த கடற்கரையை மூடியது. சிறுவர்களில் சிலர் எங்கிருந்தோ உரத்த குரலில் சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். லீலா எழுந்து தெருவை கடந்து தன்னுடைய படிகளை தாண்டாமல் கனமான மலைத்துளிகள் ஓசை உண்டாக்கியவாறு விழுந்து தெரித்து கொண்டிருந்த மூடப்பட்ட ஜன்னல்களையும் அடைக்கப்பட்டிருந்த கடைகளையும் மோட்டார் வாகனங்கள் கண்ணாடி வழியாக காட்டிய கம்பெனி கட்டிடங்களையும் கடந்து தனக்கு சிறிதும் அறிவும் இல்லாத ஒரு இருண்ட தெருவை அடைந்தாள். எந்தவித நோக்கமும் இல்லாமல் அவள் அவ்வாறு நடந்தாள். நடந்து சென்றாள். இன்றைக்காவது தன்னுடைய சொந்தம் என்று கூறப்படும் ஒரு மூல உலகத்தை சென்று அடைந்துவிட முடியும் என்று அவளுக்கு தோன்றியது. அன்று அவளும் ஓய்வு எடுக்கலாம், கண்களை மூடி அனைத்து பயங்களையும் மறந்து ஓய்வெடுக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது பருந்துகள் சிறுகதை. எழுதியவர் மாதவிக்குட்டி. தமிழில் மொழிபெயர்த்தவர் சுரா.